வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். இலங்கையின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. மீனவர்கள் விவகாரத்தில் மனிதநேய அடிப்படையில் தீர்வு காண்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவும் ஆலோசனை நடத்தியது வரவேற்கத்தக்கது என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இலங்கையின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் நேற்று பங்கேற்றார். அப்போது பேசிய குடியரசுத் தலைவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் கொள்கையின் அடிப்படையிலும் கடல்சார் தொலைநோக்கு கொள்கையிலும் இலங்கை முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்றார். இந்தியாவின் உதவிகள் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் உதவும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இலங்கை அதிபரின் இந்திய பயணம் இருதரப்பு நல்லுறவை மேலும் வலுப்படுத்த உதவும் என திருமதி திரௌபதி முர்மு கூறினார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கரையும் இலங்கை அதிபர் திரு திசநாயக்கே சந்தித்து பேச்சு நடத்தினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான 2 மசோதாக்கள் மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகின்றன. அரசியல் அமைப்பு சட்டத்தின் 129வது திருத்த மசோதா மற்றும் யூனியன் பிரதேசங்கள் திருத்த சட்ட மசோதாவை மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்கிறார். இந்த மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்படும் என இன்றைய அவை நடவடிக்கைகளுக்கான அலுவல் பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி பிஜேபி உறுப்பினர்கள் அனைவரும் இன்று தவறாமல் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும் என அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவையொட்டி மாநிலங்களவையில் சிறப்பு விவாதம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. விவாதத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தொடங்கி வைத்து பேசவுள்ளார். இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடி விவாதங்களுக்கு பதிலளித்து பேசவுள்ளார். மீனவர்கள் விவகாரத்தில் மனிதநேய அடிப்படையில் தீர்வு காண்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கவும் ஆலோசனை நடத்தியது வரவேற்கத்தக்கது என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இப்பிரச்சினைக்கு அமைதி வழியில் தீர்வு காண்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிப்பது குறித்து இலங்கை அதிபர் பரிசீலிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமரும் இலங்கை அதிபரும் நடத்திய பேச்சுவார்த்தை நம்பிக்கை அளித்துள்ளதாகவும் இது இரு நாடுகளுக்கு இடையேயான வலுவான நல்லுறவுக்கு வழிவகுக்கும் என்று திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சங்கமம் நிகழ்ச்சி ஜனவரி 14 முதல் 17 வரை நடைபெறவுள்ளதாக மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு பி சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 18 இடங்களில் இந்த விழா நடைபெறவுள்ளதாக கூறினார். தினமும் மாலை 6 முதல் இரவு 9:30 வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று திரு மு பி சாமிநாதன் தெரிவித்தார். தமிழகத்தின் அரசு பள்ளிகளில் ஆய்வகங்களை நவீனமயமாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். கோவையில் கல்வி அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் தற்போது பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாடப்பிரிவு விரைவில் தொடங்கப்படும் என்றும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3rd முறை மோடி அரசின் முதல் 100 சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
தமிழகத்தில் நெடுஞ்சாலைத் துறையின் கீழ் உள்ள சாலைகளில் உடனுக்குடன் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பழுதுகள் சீரமைக்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ஏ வா வேலு கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான புகார்களை தெரிவிக்க நம்ம சாலை என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
ஏறத்தாழ 66,000 கிலோமீட்டர் சாலை தமிழ்நாட்டிலே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலைகள். ஆனால் அந்த சாலைகளை மெயின்டைன் பண்ணணும். மழைக்காலங்களில் இது போன்று சாலைகள் வந்து பேர் தேர்றது, பள்ளம் விழுது என்பது ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது. அதை நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தா இருக்கிறோம். நேரடியாக மக்களுடைய தகவல் வரணுன்றதுக்காக தான் நம்ம சாலை என்கிற ஒரு ஆப்பை வந்து அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டு அது இன்னை வரைக்கும் மெயின்டைன் பண்றோம். யாரா இருந்தாலும் இந்த நம்ம சாலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா படத்தெடுத்து இந்த தெருவில் நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட சாலை இப்படி பள்ளமாக இருக்கிறது, இல்ல பேர்ந்து போயிருக்கிறது, வண்டி போகாத முனையில் இருக்கிறது எங்களுக்கு போடும்பொழுது அதை நாங்கள் 48 மணி நேரத்தில் சரி பண்ணி யார் எங்களுக்கு புகார் தெரிவித்தாங்களோ அவங்களுக்கு நாங்கள் தெரிவி பண்றோம். அது ஆரம்பிச்ச ஒருபாடு புகார் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. இன்னொரு ரெண்டு ஒன்று எங்கேயாவது இருக்குமேனா என்னுடைய தகவலுக்கு நீங்க நம்ம சாலையில் போட்டீங்கன்னு சொன்னாக்கா கட்டாயம் நாங்கள் செய்வோம்.
போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கிற்கு தமிழ்நாடு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அமலாக்கத்துறை விசாரணையில் இது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் அளிக்க வேண்டும் என திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். நேரு யுவகேந்திரா சார்பில் நாகையில் இளையோர் திருவிழா நடைபெற்றது. இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் கண்காட்சி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நாகையில் உள்ள தனியார் கல்லூரியில் நேரு யுவகேந்திரா மற்றும் மத்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் இளையோர் திருவிழா நடத்தப்பட்டது. இதில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. மாவட்டம் முழுவதும் இருந்து வந்திருந்த 100 கணக்கான இளம் விஞ்ஞானிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்து விளக்கி கூறினார்கள். இதில் இயற்கை விவசாயம், மண்வளம் பாதுகாத்தல், காற்று மாசு இல்லாமல் தொழிற்சாலைகள் செயல்படுவதன் அவசியம், நீர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தங்கள் ஆராய்ச்சிகளை சமர்ப்பித்து விளக்கம் அளித்தனர். இதுபோல பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு தேச ஒற்றுமையினை வலியுறுத்தும் பேச்சு போட்டிகள், பாடல் போட்டிகள், ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டன. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு இறுதியில் அல்லது 2026 தொடக்கத்தில் பொதுத் தேர்தல் நடத்தப்படும் என அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் திரு முகமது யூனுஸ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்ட 297 தொல்பொருட்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் 97 புதிய இஎஸ்ஐ மருத்துவமனைகளை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜே கூறியுள்ளார். நடப்பு ரபி பருவத்தில் நாட்டில் பயிர் விதைப்பு 558 லட்சம் ஹெக்டரை தாண்டியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உடான் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் 26 வழித்தடங்கள் உட்பட நாடு முழுவதும் 613 வழித்தடங்களில் விமானங்கள் இயக்கப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான ஈஷ்ரம் இணையதளத்தில் இம்மாதம் 9ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 30,45,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தின் 2ஆம் கட்ட பயணம் இன்று பழனியில் தொடங்குவதாக தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாடழகானந்தலில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு கு பிச்சாண்டி தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சியில் நகராட்சி தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் வழங்கினார். மதுரை திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் பணிபுரியும் சுகாதார பணியாளர்களுக்கு மடிக்கணினியுடன் கூடிய ஒளிப்பட கருவிகளை மேயர் திருமதி பிரியா நேற்று வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையிலான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மும்பையில் இரவு 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. மீனவர்கள் விவகாரத்தில் மனிதநேய அடிப்படையில் தீர்வு காண்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசைநாயக்கவும் ஆலோசனை நடத்தியது வரவேற்கத்தக்கது என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.